செய்தியும் தொடர்ச்சி. அசுத்தாதிகள் கிருகை செய்யும் இடம் மனுஷனுடைய மனமாயிருக்கிறது என்பதை நான் விட்டார்கள். அசுத்தாதிகள் போர் புரியும் இடம் மனுஷனுடைய மனம். மனிதன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். அந்த ஆத்மாவிலே சுத்தம் உணர்ச்சிகள் மனம். இந்த மனத்திலே சிந்தனைகள் ஊற்றெடுக்கும் அந்த இடத்திலே பிசாசானவன் பலவிதமான போர் அங்கு புரியும் இடமாக அது அமைகிறது என்பதை நாங்கள் அதை நாங்கள் தேவ வசனங்கள் மூலமாக அந்த எப்படியாக மனம்தான் குறிப்பாக பிசாசு கிரியை செய்யும் போராடும் இடமாயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். The battleground of the enemy. இதை நாங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பலவிதமான நிர்பந்தங்கள் ஏற்படும்படி நேரிடும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1:21 படி பழைய நாட்களிலே ரட்சிப்பு அற்ற நாட்களிலே வீணான சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருந்தோம், வீணான சிந்தனையிலே நடந்தோம் என்று எபேசியர் 4:17 கூறுகிறது. வீணான சிந்தனையிலே இப்பொழுதும் உலக ஜனங்கள் வீணான சிந்தனையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த உலகம் தலைவர்களாய் போய்கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஒருவராலும் ஒரு அரசாங்கத்தினாலும் ஒன்றும் செய்ய முடிகிறது இல்லை. குடும்பங்கள் பெறுகிறது, பாடசாலைகளிலே பிரச்சனை, காரியாலயங்களிலே பிரச்சனை, நாடு தேசம் எல்லா இடத்திலும் பாழாய் போகிறது. ஏனென்றால் பிசாசு மனிதர்களுடைய மனதிலே தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் போட்டு அந்த எண்ணங்களின்படி நடக்கும்படிக்கு செய்கிறான். வைன் கொடுத்து விட்ட ஒரு பாவ பிள்ளை மாதிரி அல்லது ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி கண்டிருக்கீங்க தானே. அப்படி அப்படி வைன் கொடுத்து அதுக்கு பிறகு விட்டோன்னு அடிக்கடிக்கடிக்கடிக்கடிக்கிறேன். அது மாதிரி அவனுடைய விருப்பமான காரியங்களை எல்லாம் மனதிலே போடுகிறான். மனுஷர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் தான் நினைக்கிறோம் அப்படி என்று சொல்லி. அதனால்தான் வேதம் கூறுகிறது, 2 Corinthians 10:3-5 வசனங்களிலே நாங்கள் இப்படிப்பட்டதான மனதிலே எழும்புகிற தர்க்கங்கள், அறிவுகள், எண்ணங்கள், யோசனைகள், ரீசனிங்ஸ், காரணக்குறிகள், பல கேள்விகள், இவற்றையெல்லாம் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதை சிறைப்படுத்த வேண்டும். இது என்ன சிந்தனை? இது என்னுடைய சிந்தனையா? இது ஏன் இந்த சிந்தனை வருகிறது? சிந்தனை மிக முக்கியம். ஏனென்றால் சிந்தனையை பிசாசு போடுகிறான் மனதிலே, அங்கு போடுகிறான். எல்லாம் சிந்தனையும் நம்முடைய சிந்தனை அல்ல. இப்படி பலவிதமான சிந்தனைகள் மனதிலே வந்து பூந்து கொள்ளுகிற பொழுது தடுமாறுகிறோம். இந்த பிசாசு கிரியை செய்யும். வாலிபர் சகோதர சகோதரிகள் அல்லது சிறுவர்கள் அல்லது பெற்றார் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்பதை நாங்கள் பிற்பாடு கவனிக்கலாம். அவர்களை எவ்வித மனிதமாக காணப்படுவார்கள், அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய நெற்றிகள் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் என்ன விதமாக இருக்கும், எப்படியா ஒரு கதையை கேட்பார்கள், என்ன விதத்திலே அவர்கள் செயல்படுவார்கள் என்பதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். யாருக்கு, யாருடைய மனதிலே பிசாசு மிகவும் துரிதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அருமையான சோதரர்களே, மெய்யாகவே இவ்வளவாக இந்த பிசாசு தன் தூதர்களோடு சேர்ந்து ரொச்சிப்பு அடையாத ஜனங்கள் அனைவரையும் மனதை அப்படியே பிடித்து வச்சிருக்கிறான். அதில் ஆட்சேபனை இல்லை. தன் சித்தத்தை நடத்திக்கிறான் யாராக இருந்தால் என்ன. அதனாலே தான் எல்லா மனுஷர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் வேண்டுதல்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் கூறியிருக்கிறார். ஏ பிசாசு சடுதியாக ஒரு எண்ணத்தை அங்கே போடுவான். ஏரோதுக்கு போட்டான், குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் காலத்திலே. பார்வோனுக்கு போட்டான், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேணும் மோசைக்காக, மோசையை கொள்வதற்காக. பார்த்திருக்கலாம், ஒரு எண்ணத்தை சடுதியாக அங்கு போடுகிறான். இன்றைக்கும் எந்த தேசத்திலும் எந்த இடத்திலும் ஒரு எண்ணம் ஒரு சடுதியாக வரலாம். ஒரு ராஜாக்கு, ஒரு அதிபதிக்கு உடனே அவன் அதில் இறங்கினான் என்று சொன்னால் அந்த நாடு உடனே அதில் செயல்படும் பொழுது ஒரு நாடு அழிந்து போகிறது. அது ஒரு யுத்தம் ஒன்று தொடங்குகிறது. பாருங்கள், யாரிடமிருந்து வந்தது இந்த சிந்தனை? அதைத்தான் கேட்கிறதில்லை ஒருவருமே. அதனாலே தான் தேவன் சொன்னார், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேருடைய மனம் சூறையாடப்படுகிறது, எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனதிலே பல போராட்டங்கள் வருகிறதே, இதை கொஞ்சம் செக் பண்ணுவோம் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், 95% வீதமான யோசனைகள் எங்களுடையதல்ல. அது எதிரியாலே போடப்பட்டது. அவன் நீ இப்படியாக இருக்கிறாய், நீ இப்படியா ஆகுவாய் என்று போடாமல், நாங்கள் யோசிக்கிற மாதிரியே நான் இப்படியாக இருக்கும், எனக்கு இப்படி நடக்கும், இப்படி நான் செத்தால் நல்லதே, இப்படி இல்லாமல் போனால் நல்லதெந்திர சிந்தனைகளை விடுக்கிறதுனாலே நீதான் நினைக்கிறாய் என்று அவன் போட்டு விடுகிறான். இதுதான் உண்மை. அதை தேவன் உனக்கு இந்த மாலையிலே சொல்லிக் கொடுக்கிறான். மறுபடி படைந்ததற்கு பின்பு நாங்கள் மிக கவனமாக ஆவியிலே வளர்ச்சி அடையும் பொழுது இந்த சிந்தனைகளை ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஆம், அவன் பல பாவங்களை செய்யும்படிக்கு மனதிலே தூண்டுவான். பொய்யை பேசு, அதை மெதுவாக எடுத்துவிடு, யாரும் உன்னை கவனிக்க மாட்டார், நீ சிறு பிள்ளைத்தானே. அதை அப்பா அல்லது அம்மா விளங்கிக் கொள்வாங்க, அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க, இது ஒரு சிறிய ஒரு பொய் தானே, பரவாயில்லை என்று மனதிலே போட்டு விடுவான். அப்ப அந்த பிள்ளை சொல்லும், என் பிள்ளை நீ பொய் சொன்னா, நினைச்சு சின்ன பொய்யா இருக்கு மட்டும் நான் நினைத்தேன். பிசாசு அப்படி போடுகிறது, அது உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு புதிய ஆவி கிடைக்கிறது. தேவன் எசேக்கியேல் 36:25-26 வசனங்களிலே, அந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு புதிய ஆவியை நான் கொடுப்பேன், பழைய இருதயத்தை எடுத்து போடுவேன், புதிய ஒரு இருதயத்தை கொடுப்பேன், என் ஆவியை அதற்குள்ளே போடுவேன் என்று சொன்ன நியூ ஸ்பிரிட் ஐ வில் கிவ் அன்டு தேம். ஒரு கொரிந்தியர் 2:12 அங்கு நாங்கள் பார்க்கிறோம், வாசிக்க பார்க்கிறோம் நாங்கள். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம், a new spirit, தேவ ஆவியினாலே பிறந்தோம். Born by the spirit of God, born by God, தேவனாலே உண்டாயிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் புதிதாய் பிறக்கவில்லை, நம்முடைய சரீரமும் மாற்றம் அடையவில்லை. உள்ளான மனுஷன் ஆவி மட்டும், ஆவியாகிய மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 படி, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. மனம் பழைய வாழ்க்கையிலே, பழைய நம்முடைய காலத்திலே நாம் பிசாசு குடியிருந்த கூடுகட்டின கோட்டையாக வச்சிருந்த அவன் உபயோகித்த இடமாக இருக்கிறபடியினால் இப்பொழுது புதிதடைய வேண்டியிருக்கிறது. புதிதடைய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி நாங்களும் சிந்திப்பதற்கு தேவன் எங்களை அழைக்கிறார். தேவன் சிந்திக்கிறது போல எப்படி நான் சிந்திப்பது? தேவ வசனங்களை சிந்திப்பது, தேவனுடைய திட்டங்களை சிந்திப்பது, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பது, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை வேத புத்தகத்திலே இருந்து அறிந்து கொள்வது, தேவன் என்னென்ன செய்ய சித்தமாயிருக்கிறார், இனிமேல் நடக்க போகிறது என்ன, என்னுடைய நிலைமை இப்பொழுது என்ன நினைக்கிறார் வேத புத்தகத்திலே இருந்து, இவைகளை சிந்திப்பதுதான் தேவனுடைய சிந்தனை. அதனால்தான் சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகளை நாம் நினைக்க வேண்டுமானால் வேத வசனத்தின்படி நாம் சிந்திக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலும் அல்லது படுக்கைக்கு போகும் வரை, மறிக்கும் வரை, இந்த அசுத்தாவிகள் நீ மறுபடியும் பிறந்தாலும் பரமாவல் விட்டாலும் மறுபடியும் பிறவாமல் விட்டால் முழுவதுமாக போய் சாசுன் மனதை பிடித்து வச்சிருக்கிறான். அல்லது மறுபடியும் பிறந்திருந்தால் நீ புதிதாக நீ மனம் புதிதாக்கப்படாமல் இருக்கிறதுனாலே ஏதோ ஒரு பகுதியிலே அல்லது சில பகுதிகளிலே பிசாசு அங்கு பிடிக்க வச்சிருக்கிறான். ஒரு அரண், ஒரு பிடி அங்கு இருக்கிறதே, அங்கு பிடி இல்லாமல் இருந்தாலும் அடிக்கடி அவன் மின்னல்களை போல பலவிதமான எண்ணங்களை விசுவாசிகளின் மனதுக்குள்ளே அவர்களது விருப்பத்துக்கு எதிராக போடுகிறான். உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக வருகிறதாரு. சில வேளைகளிலே நீ சி ஏன் இந்த எண்ணம் எனக்கு வருகிறது என்று எத்தனை கடவுள் சொல்லி இருக்கிறாய் இல்லையா? சி இன்ன சிந்தனை பிசாசு தான், பிசாசு தான், உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சிந்தனை வருகிறது. எனக்கு அருமையான சகோதரர்களே, பிசாசு கிரியை செய்யும் இடமாக, பிசாசு போர் புரியும் இடமாகவே இருக்கிறது மனிதனுடைய மனம். எவ்வளவாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது பாருங்க, எவ்வளவாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலேதான் ரோமர் 12:1-2 நாம் எங்களுடைய சரீரத்தை, அது புதிதாக்கப்படவில்லை, பழைய சரீரம் தானே, எழுச்சிப்பு அடைந்தால் அதை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தார் சிந்திக்கிற பிரகாரம் சிந்தியாமல், இந்த உலகத்து பிள்ளைகள் நடக்கிற பிரகாரம் நீங்கள் நடக்காமல், இந்த உலகத்து பிள்ளைகள் நினைக்கிற பிரகாரம் நீங்கள் நினைக்காமல், அவர்களோடு ஒத்து போகாமல் நீங்கள் மனதிலே மறுரூபம் அடைய வேண்டியிருக்கிறது. மனம் புதிதடைகிறதுனாலே, தேவனுடைய சிந்தனைகளை சிந்திப்பதனாலே, பரலோக ராஜ்யத்து காரியங்களை வாஞ்சிப்பதனாலே, இயேசுவை நோக்கி ஓடுவதனாலே இப்பொழுது மறுரூபம் அடைவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மனம் புதிதாக்கப்பட வேண்டியிருக்கிறது. நான் மறுபடப்படைந்திருக்கலாம், புதிய ஆவியை கொண்டிருக்கிறேன், மனம் அது நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நீ அதை, என்னுடைய சிந்தனைகளை அதற்குள்ளே போட்டு என்னுடைய உதவியோடு மறுரூபம் நீ அடைய வேண்டியவனாயிருக்கிறார். You got to be renewed in the mind. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த மறுபிறப்பு அடைந்தும் நாங்கள் மனம் புதிதாக்கப்படாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறதுனாலே, அல்லது ஒரு அளவாக புதிதாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதுனாலே மற்ற பகுதிகளிலே பிசாசு குடிகொண்டு, மற்ற பகுதிகளிலே பிசாசு பலவிதமான யோசனைகளை, இச்சையான யோசனைகளை, பிரிவினையான யோசனைகளை, இன்னுமாக கோபமான யோசனைகளை, பலவிதமான சாவு எண்ணங்களை, இன்னும் பயங்கர எண்ணங்களை எல்லாம் போட்டு எங்களை குட்டிச்சுவராக்கி நாங்கள் வளர முடியாதபடிக்கு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு, நாம் சபையிலே பிரகாசிக்காதபடிக்கு எங்களுக்கு சோர்வை கொடுத்து இன்னுமாக பின்வாங்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஏன் மனம் முற்றிலுமாக புதிதடையவில்லை நமக்கு? தேவனுடைய சிந்தனைகள் முழுவதுமாக நமக்கு இல்லை. பலவித எண்ணங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், பலவித எண்ணங்கள். உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன் கேளு. நீங்கள் ஒரு கடகத்தை தலையிலே வைத்துக் கொண்டு போகிறீர்கள் என்று வைப்போம். நீங்கள் ஒரு, உங்களுக்கு எதிரிகளான சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் எதிரிகள், உங்களை வெறுக்கிறவர்கள். ஒரு 25-30 நிற்கிறார்கள் என்று வைப்போம், வாலிப பிள்ளைகள். அந்த வழியாலே போகும் பொழுது அவர்கள் ஏதோ திண்ட போறார்கள் அல்லவா? நான் கவனியாமல் இருந்தால் என்ன செய்வார்கள்? அந்த கடகத்துக்குள்ள எதையால தூக்கி போட போறாங்க, இல்லாத அழுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, கட்டாயம் போடுவார்கள். இந்த இதையும் கொண்டு போ, அது போட போட அங்க பாரமாகவே வரும். நான் விட்டுக்கொண்டிருந்தான். இதைத்தான் பிசாசு செய்கிறான். அவன் போராடுவது மனதிலே, அவன் விதைப்பது நம்முடைய மனதிலே. ஏன்? ஆவி புதிதடைந்து விட்டது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, மனம் புதிதடைய வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய வசனத்தினாலே. இத்தனை விதமான எண்ணங்களை கொண்டு வந்து நமக்கு போடுகிறான். எத்தனை விதமான எண்ணங்கள் எதற்காக? இன்றைக்கு ஆவிக்குரிய சபையிலே மறுபுறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசின் சோதனைகள் மனதிலே இருக்கிறது. முதலாவது காரியம், அன்ரீனியூட் மைண்ட், புதிதடையாத மனம், புதிதாக்க முழுவதுமாக புதிதாக்கப்படாத மனம், நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தை சிந்திக்காத மனம், நேரத்துக்கு நேரம் தேவனுடைய வசனங்களை தியானிக்காத மனம், வாக்கு சத்தங்களை மனதிலே எடுக்காத மனம், தேவனுடைய திட்டத்தை தியானிக்காத மனம். இந்த மனம் இப்படி இருக்கிறதுனாலே பிசாசு மிக இலகுவாக அவன் இடத்தை எடுத்துக் கொள்கிறான். இதோ பாருங்கள், ட்ரெயின்ல அல்லது பஸ்ல போறோம், எல்லாரும் ஒரு குரூப்பாக நாங்க இருக்கிறோம் என்று வைப்போம். ஆனால் சிலருக்கு பக்கத்தில் சில இடங்கள் இருக்கிறது. உடனே நாம் என்ன சொல்கிறோம்? அதில் ஒரு தலகணியை போடுங்க. ஏன்? அது எம்டியா இருந்தா என்ன நடக்கும்? யாராவது தெரியும், அவரும் வந்து அதில் உட்கார்ந்துருவான் இல்லையா? உண்மையா சொல்லுங்க. அல்ல நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர் நீங்க இங்க வாங்க, நீ சகோதரி, நீ மற்ற சகோதரியை கூப்பிட்டு நீ இருப்பாட்டுகிறாய் பக்கத்தில், நீ இங்க வாங்க, எங்க பக்கத்தில் வாங்க, இந்த இடம் எம்டியா இருக்கு. சரி, அப்ப நீங்க அங்கால தள்ளிருங்க. நீங்க அப்ப எல்லாம் ஃபுல் ஆக்கிறோம். ஏ, ஒரு இடைவெளி வச்சா என்ன நடக்க போகுது? வாரம் அவன் இடைவெளி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரதானே போறான் இல்லையா? அதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் நமக்கு இருக்கிறதோ, ஒரு எம்டி, ஒரு உபயோகிக்கப்படாத ஒரு இடம் மனதிலே, அதிலே வந்து கிரிகை செய்ய பிசாசு வருகிறான். ஆம், அநேகம் பேரை பாருங்கள், இந்த பிசாசனாலே தாக்கப்படுகிறவர்கள் இருந்து யோசித்துக் கொண்டே இருப்பார். அதையும் இதையும் அதையும் யோசையும் யோசிப்பார்கள். ஒன்று கடந்தாத சிந்தனைகள் ஆயிரம் 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 அப்படியே வந்து கொண்டிருக்கு. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு பெட்டியிலே சில குண்டூசிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைய குண்டூசிகள் அதுக்குள்ளே போடுங்க. குண்டூசி, ஒரு காந்தத்தை எடுங்கள், மேக்னட். அதை எடுத்து முதல்ல பிடிக்கும் பொழுது அப்படி கிளக்கன்று கொஞ்சம் ஊசிகள் ஒட்டிச்சிடும் இல்லையா? அதுக்கு பிறகு வெளியால் எடுங்கள். அதுக்கு பிறகு அந்த தூங்குற ஊசிகளை மற்ற அதுக்கு கிட்ட கொண்டு போங்க. ஓண்ட 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 ஓண்டாக அதுல மற்றது லொட்டி, அது மற்றது லொட்டி, அப்படியே தூங்கும். இப்படியே மாலை மாதிரி இதுல காந்த சக்தி அதுக்குள்ள எல்லாம் போய் கொஞ்சம் தான் முதல் லொட்டினது. பிறகு ஒரு ஊசி இப்படி இருந்தது, அதுல நுனிய தொட்டி அதை தூக்குறது, அதுல நுனிய தொட்ட உடனே மர விழுபடுது இல்லையா? ஒரு சில எண்ணங்களையே பிசாசு நம் மனதிலே போடுகிறான். அதுல இருந்து நாங்கள் அப்படியே பற்ற வைக்கிறோம் எங்கள் மனதிலே. உணர்ச்சிக்கும் அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக ஒட்டப்பட்டு வரும் அந்த குண்டூசிகள் மாதிரி எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. நிலையற்ற எண்ணங்கள் அப்படியே ஓடுகிறது. இருந்து இருந்து இந்த எண்ணங்கள் ஓடுகிறவர்களை சற்று இன்னும் கவனித்து பார்த்தால், அவர்கள் ஏதோ காலை ஆட்டுகிறவர்களாக இருப்பார்கள். கால் இப்படி இப்படி ஆட்டுவாங்க, அல்லது இப்படி 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 ஆட்டுவாங்க, அல்லது நெருங்கடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்? கூடுதலான சிந்தனைகள் அங்க மனதிலே ஓடுகிறது. தீஸ் ஆர் அவுட் சைட் சைன்ஸ். இன்னும் பல விதமான அடையாளங்களை காணலாம், பல விதமான அடையாளங்கள். த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் அ பர்சன். பிசாசினுடைய கிரிகைகள், அவனுடைய வேலைகள், தாக்கங்கள் ஒரு மனிதனுடைய மனதிலே இவ்வண்ணமாக இன்னும் நாங்கள் காணலாம். அப்ப இப்படியாய் பல எண்ணங்களை போட்டு அரண்களை ஏற்படுத்தி விடுகிறான். சிலருக்கு மனதிலே போட்டு, சிலருக்கு சரீரத்திலே தாக்குகிறான். தொடர்பான கொட்டாவியை கொடுக்கிறான். தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடாம சோர்வை போடுகிறான். அந்த கொட்டாவி என்ன செய்து? இந்த கொட்டாவி விட விட அது ஊழியக்காரனை தாக்குகிறது. என்னடா, நான் பிரசங்கம் பண்ண கொட்டாவி விட்டே இருக்கேன், அல்லது அந்த சகோதரன் சகோதரிக்கு நித்திரையை கொடுக்கிறது என்னன்னு கேட்கவே முடிகிறது இல்லை. ஐயோ கேட்கவே முடிகிறது இல்லை. ஏன் வசனத்தை கேட்டு விசுவாசித்து விடுதலை அடைந்து விடுவார்கள் என்றார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆமருமையான சகோதரர்கள், இப்படிப்பட்ட தப்பான காரியங்கள், பழையான எண்ணங்கள், யோசிக்காத எண்ணங்களை எல்லாம் தலையிலே போட்டு மனதிலே அறங்களை ஏற்படுத்துகிறான், மதில்களை கட்டி எழுப்புகிறான். ஒரு தடவை ஒரு நான் உங்களுக்கு இதை முன்பு சொல்லியிருக்கிறேன், ஒரு வாலிப வயது, ஒரு 20 வயதுக்கு 30 வயதுக்கும் இடையில இருக்கும் என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு 35 வயது, ஒரு இளம் சம்பதிகள், அவர்கள் நல்ல படித்தவர்கள், அவருக்கு வங்கியிலே வேலை, ஆனால் இரு சந்ததியாக அவர்களுக்குள்ளே பிரச்சனையும் சண்டையும் எழும்பி அவர்கள் ஒருவரை ஒருவரை விட்டு பிரிவதாக தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, அவருடைய தாய் எனக்கு தெரியும், அவ படுக்கையில இருந்தவர், நாங்கள் ஒரு தடவை ஜெபம் பண்ண போன பொழுது அவர் சொன்னா, உங்களுக்கு தெரியுமா பிரதர், அவங்க பிரிய போறாங்க என்று கேட்டால், அவர் ஒரே குடித்து போட்டு அவர் அவரை அடிக்கிறா, என்னுடைய மகளை அனுப்பினால் இது சரிவராது, நாங்கள் சந்தோஷமாய் பிரிய போகிறோம், நீங்கள் அங்கு தயவு செய்து போக வேண்டாம். நான் பார்த்தேன், இது என்ன இவ போக வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி போட்டு, சரியில் நான் பேசாமல் இருந்து நான் மனைவியோடு நான் அங்கு போனேன், அவளுக்கு தெரியவில்லை தாய்க்கு, அவள் இருக்கிற வீட்டுக்கு போனேன், ரெண்டு பேரும் இருந்தார்கள், அவரை எனக்கு நல்லா தெரியும், நான் முந்தி வாங்கியில வேலை செய்தேன். அவர் சொன்னார், என்ன நீங்கள் ஜபிக்கவா வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு பரிகாசத்துக்கு கேட்டார். நான் சொன்னேன், ஏன் இப்ப என்ன நடந்தது உங்களுக்கு, ஏன் இந்த நிலைக்கு வந்தீர்கள், நாங்கள் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை, நாங்கள் ஒன்று சொல்ல போகிறோம், நாங்கள் பிரிவதாக நாங்கள் தீர்மானம் எடுத்து விட்டோம், நாங்கள் இனி ஒன்றாக இருப்பதில்லை, கணவன் மனைவியுமாக நாங்கள் விவகாரத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சம்மதம், அவனும் நன்றாக சீர்த்து கொண்டிருந்தோம், ஒரு விதமான இதில் ஆளையால் பேசவும் இல்லை, சொன்னால் நீங்கள் ஜபிக்கிறனால் ஜபியுங்கள், நாங்கள் சந்தோஷமாய் பிரிவதற்கு எப்படி இருக்குது என்று சொல்லி பாருங்க, எனக்கு என்ன விதமாக ஜபிக்கிறது எனக்கு தெரியவில்லை, ரெண்டு பேரும் ஒரே விடாப்படியா இந்த நிலையில கடைசி மட்டும், நானும் என் மனைவியும் சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்லி போட்டு போறதுக்கு முதல்ல முழங்காலை இருந்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த நிலைமை, இந்த குடும்பத்தின் நிலைமை நீர் அறிவீர், இந்த குடும்பத்தை இவனமாய் பிரிக்கிற இந்த அந்தகார சக்தியை உங்க நாமத்திலே நான் சபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்திலே வாழ்ந்து பிரிவினை ஏற்படுத்துகிறாள், இயேசுவின் நாமத்திலும் பலனை உடைக்கிறேன் நினைக்கிறேன். நான் அவ்வளவுதான் சொல், நான் கண்களை முடித்து பார்த்தபொழுது ஒன்றும் நடக்கவில்லை, அவர்கள் அதே மாதிரி தாண்டி இருந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை, ஆனால் நாங்கள் வந்து விட்டோம். 2 நாட்களுக்கு பிறகு அந்த சகோதரன் இதுல வந்து நின்று என்னை கூப்பிட்ட, ஒரு சனிக்கிழமை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு இப்படியான நாள்ல என்ன கேட்டேன், அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஜபித்து போனதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும், நாங்கள் எங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டோம், நாங்கள் இப்பொழுது விவாகரத்து எடுக்கிறது இல்லை, அவர்களுக்கு இப்பொழுது குழந்தைகளும் பிறந்திருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறார். நடந்தது பிசாசு அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்தது, அறங்களை ஏற்படுத்தியது, அவளுக்கு போட்டது இனிமேல் கடைசி மட்டும் இவனோடு நீ சரிபெற மாட்டான், ஒன்றிலே சாக வேண்டும் அல்லது நீ பிரிய வேண்டும், அவனுக்கு போட்டது அவ்விதமாக புருஷனுக்கு ரெண்டு பேரை முறுக்கினது, அறங்கள் ரெண்டும் மோதினது, உடனே ஒன்றும் செய்ய முடியாது, விவாகரத்து எடுத்தே ஆக வேண்டும். இதோ பாருங்கள் பிசாசு என்ன விதமாக கிரியை செய்கிறது என்று சொல்லி குடும்பங்களிலே. ஆனால் இயேசுவின் வல்லமையினாலே அந்த அறங்களை நிர்மூலமாக்க எங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 என்னமாய் 2 கொரிந்தியர் 4:5 தேவ பலமுள்ளவைகளாக இருக்க நம்முடைய போராயுதங்கள், அவை சொன்னதும் அந்த அறங்கள் உடைக்கப்பட்டது, ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களது கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் ஏன் தான் இந்த தீர்மானம் எடுக்க தெரியாமல் தடுமாறினார்கள், ஒன்று சேர்ந்தார்கள், இன்னமும் சந்தோஷமாக ஜீவிக்கிறார்கள். எனக்கு நம்ப முடியவில்லை, மெய்யா சொல்றேன், இது ஆரம்பத்தில் நடந்த காரியம் ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்பு, அறங்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது நம்முடைய போராயுதங்கள், நீ அதை உபயோகிக்கலாம், உன்னுடைய வீட்டிலே உபயோகிக்கலாம், உன்னுடைய குடும்பத்திலே உபயோகிக்கலாம், இயேசுவின் நாமத்தை மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு விடுதலை அடைவதற்கு அவரது நாமத்தை தவிர வேறு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு கொடுக்கப்படவில்லை, ஹல்லேலூயா, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை அடையும் படிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நீங்கள் எவரும் உபயோகிக்கலாம், எந்த ஒரு சிறு பிள்ளையும் உபயோகிக்கலாம், எந்த சரியான சின்ன பிள்ளையும் உபயோகிக்கலாம், என் அப்பா அம்மாவுக்குள்ளே இருந்து இந்த குடும்பத்தில் எங்க குடும்பத்தில் என் பெற்றார்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சண்டை போட வைக்கும் ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் உன் பேரனை உடைக்கிறேன் ஒரு சிறு பிள்ளை சொன்னால் அந்த பிசாசு அங்கே இருக்க முடியாது, உடைந்து போகும். ஹல்லேலூயா. இருக்க முடியாது, கடைசி மட்டும் இருக்க முடியும். எந்த சிறு பிள்ளையானாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகித்து தன் குடும்பத்துக்கு, தன் அக்காக்கு, தன் தங்கச்சிக்கு, அல்லது யாருக்கு, தன் குடும்ப உறவினர்களுக்கோ எங்கேயோ அவர்கள் விடுதலையை பெறலாம். அந்த கிரியை செய்கிற ஆவியின் வல்லமையை உடைத்து அந்த கிரியை செய்கிற ஆவியின் பலனை இயேசு நாமத்தில் காட்டினோம், அங்கு விடுதலை அங்கு ஏற்படும் நிச்சயமாக. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதுதான் அந்த அதிகார ஜெபம். 14:12 என்று நினைக்கிறேன், யோவான், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னது இதுதான். பேதுரு அங்கு போய் அப்போஸ்தலர் புத்தகத்திலே அங்கு அந்த ஜெப ஆலயத்துக்கு முன்னாக நின்று ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரே என்ன செய்கிறது, இவன் மூடமாக இருக்க இல்லையா, அவன் ஜெபம் பண்ணவில்லை. என்ன செய்தான், இந்த அதிகார ஜெபத்தை அவன் உபயோகித்தான். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட, ஒன்னும் வெளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவர்களுக்கு எந்த விதமான வெளிப்படுத்துதலும் இல்லை, எந்த விதமான பவுலினுடைய கடிதங்களும் ஒன்றும் இருக்கவில்லை, ரோமர் கொரிந்தியர் அது ஒன்றும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் இதை செய்வீர்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் கரங்களை வைப்பீர்கள், வியாதிகள் குணமாகுவார்கள். இது ஒன்றுதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் இன்றைக்கும் அது உண்மையாகவே இருக்கிறது, இன்றைக்கும் உண்மையாகவே இருக்கிறது. ஆனால் நாம் மனம் புதிதடையாத நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் பிசாசு நம்முடைய மனதிலே பலவிதமான அக்கினியாஸ்திரங்களை போட்டு நம்மை அவன் குட்டிச்சுவராக்க நிறைய இடத்தை நாம் கொடுக்கிறோம். அதுதான் முதலாவது காரணம், பிசாசு நம்முடைய மனதிலே கிரி வச்சிருக்க, அன்ரீனியூட் மைண்ட். அதனால் தொடர்பான புதிதடையும் நிலைமை நமக்கு தேவை. இரண்டாவதாக இம்ப்ராப்பர் மைண்ட், அதாவது ஒரு சரியான நிலையிலே மனம் இல்லை. இருதயத்திலே எந்த ஒரு கிறிஸ்தவனும் பாவத்தை ஒழித்து வைப்பான், ஆனால் அவன் தன் மனதை பிசாசுக்கு ஒப்புவிக்கிறான். எல்லா கீழ்ப்படியாமையும் பாவமும் எதிரி நம்மை தாக்குவதற்கு கதவை திறக்கிறது. எல்லா கீழ்ப்படியாமையும் பாவங்களும் எதிரி நம்மை வந்து தாக்குவதற்கு கதவை திறக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனம் கீழ்ப்படியாமல் முறையாமல் முரட்டாட்டம் பண்ணினார்களோ அங்கே அவர்களுடைய எதிரிகள் அவர்கள் கூடாரத்தை வந்து தாக்கினதை நாம் வாசிக்கிறோம். எதிரிகள் கையிலே அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை எதிரியை உள்ளே கொண்டு வருகிறது, பாவம் எதிரியை உள்ளே அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே பாவம் எதிரியை உள்ளே வரும்படி காணிக்கிறது. இந்த பாவத்தை இருதயத்திலே எதையாகுதல் ஒழிப்பு மறைப்பை கபடை பொய்யை நாங்கள் மறைத்து வைத்தால் பிசாசுக்கே நம்முடைய மனதை நாம் கொடுக்கிறோம். பிசாசு நம்முடைய மனதிலே கூடுதலாக கிரியை செய்யத்தக்கதாக இருக்கும் ஒழிப்பு மறைப்புகள் பாவம் அங்கே உள்ளே இருதயத்திலே இருக்கும் வரை அதை வேளையிலே அந்த பாவம் வெளிப்படுத்தப்படும் வரை பல விதமான கெட்ட எண்ணங்களையும் பலவிதமான பொய்களையும் பேசும்படிக்கு அவன் மனதிலே அவன் சிந்தனைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த வேளையிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல் சில நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தடுமாறுகிறீர்கள், அது என்ன அர்த்தம்? பிசாசு உங்கள் மனதை தாக்குகிறான். சிலருக்கு பிசாசு உங்கள் சரீரத்தை தாக்கி நித்திரையை கொண்டு வருகிறான். இந்த காரியம் நீ கேட்டால் அதிலே நீ இறங்கி நீ விடுதலை அடைந்து விடுவாய் என்று அதுக்கு தெரியும். புதிதாக்கப்பட்ட ஆவி அப்படி நினைக்காது, ஆவியானவர் நினைக்க மாட்டார். ஆனப்படினாலே என்ன ஆவி? பிசா அந்த எண்ணங்களை மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையை விளங்க முடியாத ஒரு நிலை, பிள்ளையாக விளங்கும் ஒரு நிலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ட்ரூத். தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படும் பொழுது சரியாக விளங்கிக் கொள்கிறதில்லை, விளங்க அந்த பிசாசை விடுகிறதில்லை. அவர்கள் மனதை குழப்புகிறான். இங்கும் அங்குமாக கொஞ்சம் விளங்குகிற சிலர் வந்து சொல்வார்கள், ஐயோ பிரதர் நீங்க பேசுங்க மாட்டீங்க, ஒண்ணுமே கொஞ்சம் அப்படி இப்படிதான், ஆனா முக்கியவாசி எனக்கு விளங்கல, என்னண்டே தெரியல, எனக்கு ஒன்றும் புரியுதே இல்லை. பிசாசு உன் மனதை குழப்புகிறான். ஆம், ஒருவேளை உனக்கு சொல்லுமா, உனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, நீ எதற்காக இனிமேல் ஜப கூட்டத்துக்கு வருகிறாய், நீ அங்க போய் என்னதான் செய்கிற, மற்றவர்களாவது ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறாங்க, ஏதாவது குறிப்புகள், நீ ஒன்றுமே செய்கிற, உனக்கு ஒன்றுமே விளங்க, எதற்காக நீ அங்கு போகிறாய், நீ போய் என்ன பிரயோஜனம், இந்த மூன்று ஒரு கிழமையில ஒரு ரெண்டு நாள் வாராய், சரி காலமையிலே உனக்கு வர முடியாத நிலைமை, நீ வந்து உனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதே, உனக்கு பாதியும் அங்கேயும் எங்கேயுமா தான் உனக்கு விளங்குறது என்று அவன் உன்னோட பேசுகிறான், மனதிலே பேசுகிறான், அந்த எண்ணங்களை போடுகிறான், நீ நினைக்கிற நான் தான் நினைக்கிறேன் அப்படி அனுப்பி இலை, அதை பிசாசின் எண்ணங்கள், புதிதான புதிதாக்கப்பட்ட ஆவி அப்படி நினைக்காது, பரிசுத்த ஆவியானவர் நினைக்க மாட்டார், ஆனபடினாலே என்ன ஆவி, அந்த எண்ணங்களை சோதித்து பார்த்தால் அப்படியே தெரிகிறது, அப்படியே தெரிகிறது. தேவன் சொன்ன உண்மையை சரியாக விளங்கிக் கொள்ளாத ஏவாள் பிசாசு பலவிதமான காரியங்களை மனதில் போட்டபொழுது தடுமாறினாள், வாயினாலே பழங்களை சாப்பிடலாம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாராளமாய் சாப்பிடலாம் என்று தேவன் சொன்னதை மறந்து போனாள், சாப்பிடலாம் எல்லாவற்றையும், ஆனால் இந்த மரத்தை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது, தொடரும் கூடாது என்று சொன்னார். தேவனுடைய உண்மையை சரியாக விளங்க முடியாத நிலைமை, இப்படிப்பட்டவர்கள் மனதை பிசாசு தாக்குவான், அவன் ஆவியா இருக்கிறான். The minds will be attacked by the evil powers continuously. தொடர்பாக அவன் தாக்குவான், தொடர்பாக. You'll be surprised, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், விளங்க முடியாத நிலைமையிலே தேவனுடைய வாசி சரியாக புரிகிறவர்களே அப்படிப்பட்டவர்களுடைய மனம் தாக்கப்படும். அதனாலேதான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை நன்றாக ஆழமாய் படிக்க வேண்டும், அதை இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக அக்செப்டிங் சஜஷன்ஸ், அவனுடைய ஆலோசனைகளை அவனுடைய எண்ணங்களை உங்களுடையதாக ஏற்றுக்கொள்வது. அவன் சொல்லுவான், நீ இங்கே இருக்காதே, நீ இருங்க, என்ன பிரயோஜனம், எல்லாரும் சுற்றுறாங்க, நீ சரியாகவும் நல்லா வளர முடியாமல் இருக்கு, அதனால எங்கேயாவது போவேன், நீ நினைச்சிருக்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து கொள்ளு, அல்லது மனைவிக்கு போடுவான், பாரு நீ எவ்வளவுதான் செய்யும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி ஒன்றுமே ஆகலை, ஆயினாலே நான் செத்து போறதான் நல்லது, நான் இங்க வந்து பிரயோஜனம் இல்லை, நான் சாகிறதுதான் நல்லது, செத்தா உடனே நான் ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம்ல, ஆண்டவரே மெய்யாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என்னால தாங்க முடியாதப்பா, நீ என்ன எடுத்துரும், பரிசு தாவியானவர் இப்படி பேசுவாரா, புதிய சிருஷ்டி இப்படி பேசுமா, இல்லை புதிய சிருஷ்டி என்ன சொல்லும், இயேசுவோடு கூட போகத்தான் நான் விரும்புகிறேன், ஆனால் சரீரத்தில் இருப்பது எனக்கு ஊழியம் என்றே பவுல் சொன்னது போல சொல்லும் இல்லையா. ஆம், இதை பாருங்கள், அக்செப்டிங் சஜஷன் வந்து சொல்லுவான், என்ன இனி எல்லாமே இப்படியாய் போய்விட்டது, இந்த கார அந்த கால வாழ்க்கையை பார், இவரும் இப்படி பேசுகிறாரே, இந்த சகோதரியும் இப்படி எல்லாம் குற்றச்சாட்டி விட்டாவே, என்னுடைய பெயர் பழதாகிவிட்டதே, அல்லது இப்படியே தொடர்ந்து போனால் என்னுடைய வாழ்க்கையில வெட்கம் ஏற்படுமே, அதன் பிறகு இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளோட பெரிய பிரச்சனைகள் வந்தால் நான் தாங்குவேனா, அதை தாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறேனா, இவன் யாரும் ஒன்றும் பின் ஒன்றாக பிசாசு மனதிலே போடுகிறான். ஆகினாலே நான் ஒரு நேரம் வரட்டும், அந்த நேரத்திலே நான் ஆண்டவரண்டை போனால் நல்லது, செத்தால் நல்லது, ஏதாவது ஒரு ஆண்டவருடைய சித்தப்படி நான் தற்கொலை செய்ய மாட்டேன், ஆனால் செத்தால் நல்லது. அந்த பிசாசு அப்படியா இவரை யோசிக்கிற பொழுது சீக்கிரமாக அந்த ஒரு இடத்தை எடுக்க போகிறான், அந்த யோசனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இடத்தை மனதில் எடுக்க போகிறான், எடுத்து போட்டு மெய்யாகவே அவர்கள் சீக்கிரமாய் சாகும்படிக்கு செய்வான், அல்லது தற்கொலை புரியும்படிக்கு செய்வான். இது அவனுடைய வேலைகள், ஏன், அவன் போடும் எண்ணங்களை நம்முடைய சொந்த எண்ணங்களாக எடுத்ததுனாலே. எனக்கு அருமை சகோதரன், எவ்வளவாக எங்கள் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு, என்ன இது உங்களோட குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் பார்த்துனா இருக்கணுமா, ஆ பசியா இருக்கு, பட்டினியா இருக்கு, அல்லது என் வாழ்க்கையில நிறைவேறாத திட்டங்களா இருக்கு, நான் இருந்து என்ன பிரயோஜனம், சபைக்கும் ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றுக்கும் இல்லை, ஏன் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தும் ஒருவேளை எனக்கு அதுலேயும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு, நான் செத்து போனா நல்லதே, அல்ல எங்கேயாவது போயிட்டா நல்லதே, ஏன் இப்படி இருப்பான். இது யாருமே 100% பிசாசனுடைய எண்ணங்கள் உன் மனதிலே அங்கு கற்களை போல போடப்படுகிறது. அவனுடைய அந்த எண்ணங்கள் உன் மனதிலே அங்கு விதையெழும்பு. அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது பலிக்கும் படிக்க செய்வான். ஏதோ ஒரு காரியம் உனக்கு நடக்கப் போகிறதே, நடக்கப் போகிறதே, நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறான். இப்படியாய் நடக்கப் போகிறது என்று நீ அதை விழுங்கிவிட்டாய். இப்பொழுது பிசாசு என்ன செய்ய போகிறான் தெரியுமா? நீ அதை விழுங்கினபடியினாலே, நீ அவனுடைய எண்ணத்தை உன்னுடையதாக ஏற்றுக்கொண்டதனாலே ஒரு கால் உன் மனதிலே அவன் வைக்கக்கூடியதாயிருக்கிற ஒரு இடம் எடுத்து விட்டான் உன் மனதிலே. இப்பொழுது என்ன செய்ய போகிறான்? அந்த நீ விசுவாசித்த, நீ ஏற்றுக்கொண்ட அவனது பொய்யை உன் எதிர்கால வாழ்க்கையை குறைத்து சூழ்நிலைகளை மாற்றி, சூழ்நிலைகளை அவனால் மாற்ற முடியுமா? ஆம், யோபுவின் சூழ்நிலைகளை மாற்றினான், மின்னலை கொண்டு வந்தான், காற்றை அடிக்க பண்ணினான். சூழ்நிலைகளை மாற்றி நீ விசுவாசித்த, நீ ஏற்றுக்கொண்ட அந்த காரியம் மெய்யாகவையும் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு ஒரு விபத்து, ஒரு மரணம், அல்லது ஒரு பிள்ளைக்கு நோய், இப்படியாக அதை வரப்பண்ணி அவன் காட்டும் பொழுது உடனே நீ என்ன சொல்லுகிறாய்? கவனமாய் கேள். நான் நினைச்சேன் அது இப்படி நடக்கும் என்று, எனக்கு முன்னமே தெரியும். இப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லுங்க, வாய் திறந்து. எனக்கு முன்னமே தெரியும், எனக்கு என்னமோ தெரியும், இது நடக்க போதண்டு. ஏன் அந்த பொய்யை விசுவாசித்தபடியினான், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கிடவது, உனக்கு இந்த வருத்தம் வரும், உனக்கு இந்த வருத்தம் வரும், அது வரப்போகிறது, அது வரப்போகிறது. நீ அதை விசுவாசித்தபடியினால் அது வர அங்கு இடம் உண்டு. நான் பயந்த காரியம் எனக்கு ஏற்பட்டது. ஆகையினால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இந்த எந்த எண்ணத்தையும். நாங்கள் மாட்டுமையான எண்ணங்களையும் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் சுவைப்படுத்தி அவை வேறோடு பிடிங்க எறியவனும் போங்காலை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் புதிய சிருஷ்டி, நான் ஒரு திட்டத்துக்காக நான் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆம், நாம் சாகாமல் உயிரோடு இருந்து கர்த்தருடைய செயல்களை, தெய்வங்களை விவரிக்க விவரிக்க நான் வந்திருக்கிறேன். என்னை புருஷனை நீ பிரிக்க முடியாது, நாங்கள் புதிய சிருஷ்டிகள். உன் மேல எனக்கு அதிகாரம் உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே உன் பலனை உடைக்கிறேன் சொல்லி எதிர்த்து நிறுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவாமல் இருக்கிறான் எதிர்த்தும். நாம் மனதிலே இடம் கொடுத்து விட்டோம் ஏற்கனவே பழக்கப்பட்டு. ஆனாலும் நாம் மனம் திரும்பி நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இடம் கொடுத்த நேரங்களை நாம் எதிர்க்கும் பொழுது நிச்சயமாக அவன் விட்டு விலகத்தான் வேண்டும். நாங்கள் எதிர்க்கிறேன் ஓடி போகிறதில்ல, தேவன் சொன்னபடி நாங்கள் எதிர்த்தால் ஓடி போவான் என்று அதனால்தான் ஓடி போகிறதால. அதை நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் புடலெண்டாய் விதைய விதைக்கிறதுனாலே புடலெண்டாய் வருகிறதல்ல, தேவன் சொன்னபடியினாலே வருகிறது. அதே மாதிரிதான் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அவனை கட்டுகிறதுனாலே அவன் கட்டப்படுகிறதல்ல, இயேசு சொன்னபடியினாலே நீங்கள் கட்டினால் அவன் கட்டப்படுவான் என்று அது நடக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஞாபகத்தில் வைங்களே. ஏனென்றால் அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பூலோகத்தில் கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னதுனாலே தான் நாங்கள் சொல்ல அது நடக்கிறது. தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே சஜஷன்ஸ், இப்படியான ஆலோசனைகள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டாம் உங்கள் மனதிலே. அதுக்கு இடம் ஒன்று எடுக்க வருகிறான். இன்னும் ஒரு நேரத்தில் சொல்லுவான், பாத்தியா நான் முன்னுமே நான் நினைச்சேன் எனக்கு தெரியும், அன்றைக்கு நான் யோசிச்சேன், நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இந்த அளவோட இருந்து பிரயோஜனம் இல்லை, இந்த சபையில இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் முன்பே நான் நினைச்சேன். பாருங்க, முன்பே நினைச்சது எப்படி? முன்பு அந்த பிசாசு அந்த எண்ணத்தை போட்டதாங்க. பிசாசு தன்னுடைய எண்ணத்தை போட்டது. ஆம், பிசாசுக்கு நல்ல நிறைய ஒரு 5 பீங்கான் சாப்பிட வேண்டும் என்றுச்சுன்னா எங்களுக்குள்ள பூந்து அதை சாப்பிட முடியும். அந்த சாப்பிடறது நிப்பாட்டவே மாட்டாது. அதே மாதிரி பிசாசு தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய விருப்பங்களையும் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு அப்படியான மனதை திறந்து கொடுக்கிற ஒரு ஆள்கிட்ட பூந்துடும். அருமை சோதர்களே, ஒரு நல்ல இசை அமைப்பாளர் இருக்கிற அந்த பையன்கள் ஒரு ஆர்கன் பிளே பண்றாள், சரியா? அவருக்கு ஒரு ஆர்கனை கொடுத்தாத்தானே அவர் பிளே பண்ணி காட்ட முடியும். அதே மாதிரி மனுஷனுக்குடகத்தான் தன்னுடைய விருப்பங்களை வெறுப்புகளை தானியோர் எப்படிப்பட்டதோ அந்த ஒரு பிசாசு காண்பிக்க விரும்புகிறது. அதனால் தான் அந்த சரீரத்தை நாடுகிறது மனதை பிடிக்க இருக்கிறது என் மனதை. அதனால் தேவன் சொன்னார் இடம் கூடாதிருங்கள், சரீரத்திலேயோ மனதிலேயோ இடம் கூடாதிருங்கள். நீ மறுபுறப்படைந்திருந்தான், ஆனால் முழுவதுமாக அவன் இடம்பெற்று விடுகிறான் ரட்சிப்படையாதவர்களுக்குள்ளே, ரட்சிப்படையாதவர்களுக்குள்ளே இடம்பெற்று விடுகிறான். சோ இதை காரணமாய் கேளுங்கள், ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய சிந்தனைகளை யோசித்து பாருங்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சிந்தனைகள் நான் சரியில்லை, நான் இருக்கக்கூடாது, சரிபடாது, என்ன இவரால் எனக்கு நெடியிலும் துக்கம் தான், எனக்கு அல்லது இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா இருக்குது, நான் கெரியா செத்து போனா நல்லது, இது முழுவதுமாக பிசாசில இருந்து வந்த எண்ணம். பிசாசு உனக்கு கொடுக்கிற எண்ணம் அது டைப் பண்ணுது உன் மனதில் கரக்கரக்கரக்கரக்கர. நீ உடனே பார்க்கிறாய், நீ நினைக்கிறாய், நீ தான் சிந்திக்கிறாய் என்று சொல்லி உன் மனதில் அவன் டைப் அடிக்கிறான் கரக்கரக்கரக்கரக்கரக்கரக்கரக்கர. அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு பிறகு அல்ல ரெண்டு கிழமைக்கு பிறகு இன்னும் ஒரு பிரச்சனை வர உடனே அந்த எண்ணம் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்றைக்கு நான் நினைச்சேன் அது உண்மைதான், நாம இருந்து சரியில்லை. அப்ப இன்னும் இப்ப என்ன நடக்கிறது, போன முதல் தடவை அந்த எண்ணம் இப்படி வந்தது, இந்த தடவை இப்படி வந்து விட்டது. அதாவது பிடி இன்னும் இன்னமாக இறுக ஆரம்பிக்கிறது. அந்த பிடி ஸ்ட்ராங் ஹோல்ட் அவன் இன்னும் இன்னமாக இறுக ஆரம்பிக்கிறது. அருமையான சௌதன் எவ்வளவாய் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் எனக்கு காய்ச்சல் வரப்போகுது, ஆவியானவர் இப்படி நினைப்பாரா? ஆவியானவர் என்ன சொல்வார்? தழும்புகளா நீ குணமானாய். நான் நினைக்கிறேன் எனக்கு காய்ச்சல் வரப்போகுதுதான், தழும்புகளா நீ குணமானாய். நான் நினைக்கிறேன் எனக்கு வயிற்று குத்து சாடையா, நான் தொடங்குது போன முறை மாதிரி தழும்புகளா நீ குணமான. வித்தியாசமான எண்ணங்களை பாருங்கள், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதை நாம் கண்டுபிடிக்காமல் இருக்கோம். அவனுடைய அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறது மெய்யாகவே போன முறை ஆயிடுவோம் வயிற்று குத்துவன். அந்த சிம்டம்ஸ் அந்த அடையாளங்களை முதலிலே போடுகிறான். போன முறையும் எனக்கு இப்படி வந்தது சாடையாக இந்த பாதம் மாதிரி, இப்பயும் சாடையா தொடங்குது வரப்போகுதோ. அந்த எண்ணத்தை நீ ஏற்றுக்கொள்ளும்படிக்கு விழுங்கும்படிக்கு அவன் அந்த அடையாளத்தை போடுகிறான். சகோதரனே, போன முறையும் இப்படித்தான் இவர் இப்படி தொடங்கிட்டு சண்டை பிடிச்சவர், இன்றைக்கும் இப்படித்தான் இருக்குது, தொடங்க போதோ சண்டை. அந்த விதையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த விதையை உட்கொள்ளுகிறோம், அப்பொழுது உண்மையாகவே அங்கு சண்டை வந்து விடுகிறது. அதுக்கு பிறகு என்ன, அந்த காய்ச்சல் அல்லது வந்ததுக்கு பிறகு அந்த சண்டை வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரியும் அது வரமாட்டேன். எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு மனதில் வந்தது வரமாட்டேன். மனதில் யாக கொண்டது அதனாலேதான் பார்த்தீர்களா தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், எந்த எண்ணத்தை எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்து, எந்த எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கு. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக மேட்டிமையாக எழும்புகிற எல்லா அறிவுகளையும் எண்ணங்களையும் பலவிதமான யோசனைகள் அதில் போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ். இரண்டாம் குருந்தி 10 அதிகாரத்திலே அந்த தர்க்கங்களி என்று போட்டிருக்கிறது, ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இமேஜினேஷன்ஸ் இங்கு அது போடவில்லை, கற்பனா சக்திகள் இமேஜினேஷன்ஸ் பலவிதமான சிந்தனைகள் நம் மனதுக்குள்ளே வந்து புகுந்து கொள்கிறது. அவைகளை நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டுமாம். சரியாக இந்த இலைகளை ஒடித்து கீழே போடுவது போல நம் மனதில் இருந்து கீழே போட வேண்டும். இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை ஒடித்து கீழே போட முடியாதா? போடலாம். அதே மாதிரி இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே அவைகளை நாங்கள் சபிக்க வேண்டும். ஆம், ஐந்தாவதாக பாதிக்கப்படாத ஒரு மனம், a mind that is not in use, that is not in use, உபயோகிக்கப்படாத ஒரு மனம். அதாவது எந்த கவலையும் அக்கறையும் சும்மா வந்துட்டு போறது, தேவனுடைய வசனத்தை தியானிப்பதில்லை, தேவனுடைய வசனத்தை பாடமாக்குவதில்லை, அதை குறித்த சிந்தனை இல்லை, தேவனுடைய காரியங்களை குறித்த சிந்தனை இல்லை, பரலோக ராஜ்யத்து காரியங்களை குறித்து சிந்திப்பதில்லை. ஆகையினாலே அந்த மனம் சும்மா விடப்பட்ட ஒரு மனமாயிருக்கிறது. மிகவும் திறமையான பிசாசு விளையாடும் போர் புரியும் இடமாக மாறும். நன்றாக கவனித்துக்கொள். இதுவும் அந்த அறையை நீ பார்க்கும் பொழுது அதுக்குள்ள இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த லைட்டை உள்ளே போட்டதும் சடுதியாக அந்த இருள் மறைந்து வெளிச்சம் வருகிறது. அதே மாதிரி நம்முடைய மனமும் தேவனுடைய வசனத்தினாலே, அவருடைய வசனத்தை தியானிக்கிறதுனாலே, அதை குறித்த சிந்தனை, தேவனுடைய காரியங்களை குறித்த சிந்தனை இல்லாத பொழுது இருள் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மனதிலே அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெரி சிம்பிள். சும்மா வாசிச்சு பிரயோசனம் இல்லை பிள்ளைகளே. வேத புத்தகத்தை கடமைக்கு வாசிச்சு பிரயோசனம் இல்லை. நாம் வாசிக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை, அதை ஆழமாய் படிப்பதற்கும் தியானிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூஸ் யுவர் மைண்ட், உங்கள் மனதை உபயோகிங்கள். சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல ஏன்னு பார்த்து யோசிச்சே இருக்காங்க. திறமையான நேரமாயிருக்கும் பிசாசு வந்து அடிக்கிறதுக்கு, மிக திறமையான நேரமாயிருக்கு. வீட்டுக்கு முன்னால அல்லது வாசல் கேட் அடியில அல்லது பிராந்தியில கதிரையை போட்டுட்டு இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரங்கள் இருக்கலவா, அந்த நேரங்கள் மிக திறமையான பிசாசின் கோட்டை, அவனுடைய தூதர்கள் நமது மனதை தாக்கும் நேரமாய் அமையும். நாம் கவனமாய் எங்கள் எண்ணங்களை செக் பண்ணாங்க. யாரையாவது காண்பிக்கும் தாவீதுக்கு காண்பிச்ச மாதிரி, அல்ல யாரையாவதோடு சப்பாபிப்பிராயம் கொண்டு போடும் சடுதியாக ஏதோ ஒரு காரியம் செய்யும், அல்லது கிட்ட எண்ணங்களை கொண்டு வரும், அல்லது பயங்கரமான ஏதாவது எண்ணங்களை கொண்டு வரும். சரி, நீ என்ன செய்திருக்கிறாய், நீ செய்தது சரிதான், ஏதோ நடந்த காரியத்தை உனக்கு ஞாபகப்படுத்தும், நேற்றுக்கு நடந்த ஒரு வாக்குவாதத்தை ஞாபகப்படுத்தும். சும்மா நாங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கப்படினால, ஆனால் அதே வேளையில நாங்கள் ஏதாவது வாழ்க்கிட்டு இருந்த மாதிரி சொன்னா, தேவனுடைய வசனத்தை அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்து பேசி தெரிஞ்ச மாதிரி சொன்னா, எங்களுடைய மனமும் வேலை செய்கிறதா இருக்கும். அந்த சும்மா விடப்பட்ட மனமாய் இருக்காது. இதை அறிந்து கொள்ளுங்கள். மனதிலே அவன் போராட விரும்புகிறான். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியம் உன் மனதிலே போராடி கொண்டிருப்பான், அல்லது பல காரியத்தோடு. எத்தனை பேர் இந்த போராட்டம் அதிகரித்ததுனாலே 11 மணி 12 மணிக்கு தண்ணி திறக்க போவார்கள், அது வரையில புரண்டு 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 படுப்பார்கள். ஆம், அவ்வளவு நிறைஞ்சு போச்சு அங்கே எண்ணங்கள் சிந்தனைகள். அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறதில்லை, அவர்கள் முகம் அகௌரவமாக காணப்படும். அப்படியே தெரியும், நெற்றி சுருங்கி இருக்கு. அவர்கள் முகத்தை பார்த்தால் சொல்லலாம், பல சிந்தனைகள் குறுக்கிட்டு ஓடுகிறது, பலவிதமான சிந்தனைகள். பிசாசு 198 விதமான 9 விதமான சிந்தனைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதனாலே அவர்களால் சாதாரண மனுஷர்களைப் போல வேலை செய்ய முடிகிறதில்லை. அருமை சோழர்கள், நாம் மனம் புதிதடைய வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை சதா தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னது மெய்யாகவே அதை சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் மெடிடேஷன், மெடிடேஷன், ஜஸ்ட் திங்கிங் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர், திரும்ப 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 தியானிப்பது. தேவனுடைய காரியங்கள் மிக கவனமாயிருக்கு. இது உண்மை. நாம் இதில் கவலையினமாக இருந்தால் சொல்கிறேன் கேளுங்கள், அடிக்கடி வந்து பல எண்ணங்களை போட்டு அதை தாக்கும். சில வழிகளில் பயத்தை போடும், சில வழிகளில் பயத்தினாவினால் பயத்தை போடும், கசப்பினால் கசப்பை போடும், கொலைகாராவினால் கொலைகார கோபமான எண்ணங்களை போடும், இனி இச்சை அடிச்சா இச்சையான எண்ணங்களை போடும், இனி குழப்பம் அடிச்சா குழப்பமான எண்ணங்களை போடும், பெருந்திண்டி அடிச்சா பெருந்திண்டியான எண்ணங்களை போடும், நாகரிகம் அடிச்சா உலகத்து எண்ணங்களை கடங்க போடும். அதை போட 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 நாங்க அதை எடுத்துக்கொள்றோம் பாருங்க, எதிர்க்காம எதிர்க்காம எடுத்துக்கொள்றோம் பாருங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடி அந்த மனதிலே இறுகிறது, இறுகி 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 இறுகி. அதன் பிறகு இப்பொழுது ஐயோ, ஆரம்பத்தில் இதாகவே எனக்கு இப்போ விட முடியல, அது உண்மைதான் இல்லை, இருக்குது அந்த ஆசை இருக்குது, ஆனால் எதிர்த்து பார்க்க முடியலை. ஏன் அறம் கட்டி எழுப்பியான். நீயாக தொலைச்ச தொலைச்சல இடம் கொடுத்தாய். ஆனாலும் இப்பொழுதும் உனக்கு விமோசனம் உண்டு, விடுதலை உண்டு. அறிக்கை பண்ணி ஆண்டவரே மெய்யாக நான் ஆவியானவரை தூக்கப்படுத்தினேன். நான் சொல்ல சொல்ல நான் கேட்கவில்லை. ஐயா எனக்கு இப்பொழுது இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தேவை. என் மனதில் இந்த சிந்தனை விடுதலை தேவை. எனக்கு இந்த பிடியில் விடுதலை தேவை. இந்த அறம் உடைக்கப்படத்தான் வேணும்னு ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட இயேசு நாமத்தில் அதை உடைத்தறியும் போது நிச்சயமா போய். ஏனென்றால் உன் மனதுக்கு சொந்தக்காரன் நீதான், பிசாசு அல்ல. பிசாசு அல்ல. நான் டெலிவிஷன் வச்சிருக்கிறேன், பிசாசு தந்த படத்தை போடுறாங்க. எனக்கு ஒரு சொல்லணும், நான் எந்த டெக்கில் இருந்து போடுறதா? நான் போடாமலே இருந்தா போல டெலிவிஷன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் இன் தி மைண்ட் ஆஃப் தி பீப்பிள். நான் நினைக்காமலே என்ன வருது, என்ன இந்த பரம் எல்லாம் வருது. பிசாசன் கிரியைகள் மனதிலே இன்னும் நிறைய இருக்கிறது. இதை குறித்து ஆராய்ந்து பார்க்க சற்று சிந்திங்க. நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகளை எல்லாம் நிர்மூலமாக்க இந்த அறங்களை நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட போராயுதங்கள் நமக்குண்டு. அவைகளால் நாம் இவற்றை நிர்மூலமாக்கலாம். எந்த நாளிலும் உன் மனம் புதிதடைய உன்னை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும்.
Oh, God. steadfast love extends to the heavens. Your faithfulness reaches to the clouds. Your righteousness is like majestic mountains. Of the sea, and you come to me, filling my heart with your loving kindness. I find my peace in the shadow of your in your household, and I breathe on the streams of rejoicing. You are my peace, filling my heart with your loving kindness. In the shadow of the wind, I eat my food from abundance in your household, and I drink from the spring of rejoicing.
What a day, what a wonderful day, hallelujah.